இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளும் தலைப்பு இளைப்பாறுதல் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்திப்போம். இந்த தலைப்பிலே ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம், ஆனாலும் நாம் இளைப்பாறுதல் இல்லாமல் மிகவும் பாரத்தினாலும் கஷ்டத்தினாலும் துன்பத்தினாலும் கவலையினாலும் கஷ்டப்படுகிறபடியால் அந்த இளைப்பாறுதலை மீண்டும் ஒரு தடவை நாம் ஞாபகப்படுத்தி கொள்வோம். மத்தேயு 11:28-29
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
சோத்திரம். இன்னைக்கு இது சபையில் பேசினா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது இங்கே பேச வேண்டிய வசனம் இல்லை, இது வந்து புதுசாக ரட்சிப்புக்குள்ளே வர்றவங்களுக்கு ரோட்டில் போய் இருந்து ஓப்பன் ஏர் மீட்டிங்கில் பேச வேண்டிய வசனம் சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வருத்தப்பட்டு யார் யார் பாரம் சுமக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்கிறார். அவன் புதுசாக ரட்சிக்கப்பட்டவனோ, ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சோ 10 வருஷம் ஆச்சோ, அவன் ஊழியக்காரனா ஊழியம் செய்யாமல் இருக்கானா, வருத்தம் இருக்குதா, பாரம் இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, அதனால் அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் கூப்பிட்றாரு. ரொம்ப எளிமையான வழி. இப்போ ஆண்டவர் ஒருத்தர் வந்து கடன் பிரச்சனை இருக்குதா, இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை இருக்குதா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூப்பிட்டா ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? அந்த எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து நிவர்த்தி செய்யணும். இப்போ பிரச்சனை இருக்குது, ஆண்டவர் கூப்பிட்றாரு, ஆண்டவர் என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனை வந்து விடுதலை ஆக்கணும் அந்த மனுஷனை. ஒருத்த மனுஷனை வியாதின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்றான். இப்போ ஆண்டவர்கிட்ட போனால் ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லா அதிகாரமும் இருக்கிறபடியினால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? யார் யார் வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வாங்க, அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வேணுங்கிற காரியத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ அந்த மாதிரி அதிகாரம் கையில் இருக்கிறதுனால தான் வருத்தப்படுறவங்களை எல்லாம் பார்த்து ஆண்டவர் கூப்பிட்றார். இந்த அதிகாரம் வந்து ஆண்டவருக்கு ஒரு ஆளுக்கு தான் முடியும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறதுக்கு இந்த பூமியில் யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஏன்னா என்ன வேணும்னு சொல்லி கேட்டால் மனுஷன் கேட்க முடியாத பொருளை கேட்டானா அவனுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு ஆளுக்கு தான் ஒரு மனுஷனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். ஏன்னா அவர்னால தான் எல்லா காரியமும் கொடுக்க முடியும். அப்படி அதிகாரம் இருக்கிறவர் வருத்தப்படுறவங்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் வாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். அந்த வருத்தத்திலிருந்து அல்லது கஷ்டத்திலிருந்து மன அமைதியை தருவேன்னு சொல்கிறாரு. எப்படி தருவேன் அப்படின்னா, அது ரொம்ப எளிமையான வழி. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். இதுதான் அவர்கிட்ட இருக்கிற எளிமையான வழி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கற்றுக்கொள்ளணும்? சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளணும். அப்படி பொறுமையாக இருந்தால் போதும். பொறுமையாக இருந்தவங்களுக்கு ஆண்டவர் எப்படி எப்படி நன்மை செஞ்சுருக்காருங்கிறது அவங்க அவங்களுக்கு தெரியும். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம மனத்தாழ்மையாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். அப்படி இருக்க 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 ஆண்டவர் பார்ப்பார், இவ்வளோ கஷ்டம் வந்துக்கிட்டு, இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ வர்றதுக்கு முன்னால் யோபு வந்திருந்தார். ஆனால் யோபு என்ன சொல்கிறார், இந்த புலம்பி 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 முறையிட்டு இருக்காரு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு இந்த பக்கம் வர்ற ஜனங்க புலம்புறதும் இல்லை முறையிடுறதும் இல்லை. ஆனால் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பிரச்சனையிலே அமைதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்குகிறார். அதுதான் ஆண்டவருடைய நுகம். அப்போ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளும்போது, பிரச்சனை எது வந்தாலும் சரி, துன்பம் எது வந்தாலும் சரி, நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கணும். எதனால் இந்த பிரச்சனை வந்தது, என்னுடைய பாவம் என்ன, என்னுடைய குறை என்ன, என்னுடைய பங்கு இதில் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்து நாம் அறிக்கை செய்து விடும் பொழுது நாம் கிறிஸ்துவனுடைய நுகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நுகங்கிறது வந்து ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்வது. ஆண்டவர் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும்போது நானும் இப்படித்தான் இருப்பேன். அப்படின்னு நாம் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கை போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் கிடைக்கும். நிறைய பேர் பிரச்சனை, துன்பம், கஷ்டம் வரும்போது பார்த்திங்கன்னா மனத்தாழ்மையமாக இருக்க மாட்டாங்க, சாந்தமாக இருக்க மாட்டாங்க, எரிமலை குமுறுற மாதிரி குமுறிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, யார் விடுதலை ஆக்குவா அப்படின்னு சொந்தக்காரன்ட்ட போய் சொன்னால், ஆமாம் ஆமாம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, என்னால் முடிஞ்சால் செய்கிறேன்னு சொல்லுவான். அடுத்தவங்கிட்ட போய் சொன்னால் இப்படியா அப்படியான்னு சொல்லி கேட்பான். அப்போ நம்முடைய குறைகளை பார்த்துக்கிட்டு ஒரு சில பேர் தான் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க மற்றவங்களாம், ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. வேறு சில என்ன பண்ணுவாங்க, ஆமாம் யான் நீ வந்து கிறிஸ்தவனை மாறினில்ல அதனால் உனக்கு இப்படித்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பாங்க. அப்போ நிறைய பேர் பரியாசம் பண்ணுவாங்க. அதனால் மனுஷங்கிட்ட போய் நம்ம பிரச்சனைன்னு சொல்லி சொல்லப்போனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வியாக்கியானம் பண்ணுவோம். அதே சமயம் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருந்து நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார், ஆண்டவர் அவங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். நம்ம வேதத்தில் பார்க்குற அண்ணாளுங்கிற ஒரு ஸ்திரீ இருந்தாள், அவளுக்கு குழந்தை இல்லை. அவள் யார்கிட்டையும் போய் சொல்லலை, நேராக தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் அங்கே போயிட்டு ஜெபம் பண்ணுறதும் கூட சத்தம் கூட வெளியில் வரல, உதடு மாத்தம் அசைஞ்சுது, ஏதோ மனக்குமுறலில் ஆண்டவர்கிட்ட ஏதோ காரியத்தை சொல்லிகிட்டு இருக்கிறான். சத்தம் தெளிவாக கூட வந்திருக்காது, ஏன்னா அவ்வளோ கஷ்ட துன்பத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கிட்டு வந்தான். ஆனால் பொருத்தனை பண்ணிட்டு வந்தான், இந்த மாதிரி எனக்கு குறை இருக்குது, இப்படி குறை சரி பண்ணால் நான் என்னென்ன மாதிரிலாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணிட்டு வந்தாள். அவள் வேண்டுதல் செய்த காரியம் அவளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார், அதே மாதிரி அந்த பொருத்தனையை அந்த ஸ்ரீ வந்து நிறைவேற்றினாள். அப்படி தான் வந்து சாம்பேல் தீர்க்கதரிசி இந்த பூமியில் வந்தார். அப்போ ஆண்டவர் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ பொறுமையாக இருப்பார், யார் எங்கிட்ட வர்றாங்க, யார் எனக்கு நன்றியுள்ளவெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்க மூலம் வந்து புதிய புதிய காரியங்களை செய்கிறார். அதனால் கிறிஸ்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் வியாதியிலையும் வந்து இருந்தப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் அந்த ஆசீர்வாதத்தை விட்டு வழி விலகி தங்கள் மனம் போன போல போக்கில் போயிட்டுருக்காங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் திருப்பியும் கூப்பிட்றாரு, உனக்கு இப்போவும் கஷ்டமா தொந்தரவா பிரச்சனையா, நீ வா, உன்னைய ஆரம்பத்தில் நான் இருந்து உன்னை நேசித்த மாதிரி திரும்பியும் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ மனம் திரும்பி வா அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஆண்டவர் வந்து கிறிஸ்தவங்களையும் கூப்பிட்றாரு. அப்படியாக நாம் தேவனிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறையா இருக்கிறது. என்ன கற்றுக்கொள்ளணும்னா சாந்தம் மனத்தாழ்மையுமாக இருந்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தால் போதும், நம்முடைய பிரச்சனைக்கு சீக்கிரம் முடிவு வருகிறது. எரேமியா 6:16-19 எரேமியா 6:16-19
ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவி கூடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்படுவேன்.
போதும், முதல்ல வாசித்த வசனம் வந்து புதுசாக ரசிக்கப்படுறவங்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம். இப்போ வாசித்த காரியம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ரசிக்கப்பட்டு பல நாள் ஆகி பல பிரச்சனைகளை சந்தித்து திருப்பியும் சமாதானத்தை இழந்து இருக்கிறவங்களுக்கு பார்த்து ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். அப்போ சபைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார். இன்றைக்கி நிறைய சபை பார்த்திங்கன்னா இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்குது, அப்படின்னா சபையில் வந்து ஒரு அமைதி இல்லை. சபையை வந்து விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு பல பேர் பல முயற்சி எடுக்கிறாங்க, ஆனாலும் அது நடக்க மாட்டேங்குது. இப்படி சபைக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களுக்காக பிரயாசப்பட்டுட்டு இருக்காங்க, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இருந்தால் தேவன் சகலவற்றையும் தேவன் செய்வார். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வழியிலே நின்று பூர்வ பாதையிலவே என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அப்படின்னா பூர்வ பாதைங்கிறது யாருக்கு வேண்டாம்? பூர்வ பாதைன்னு எதுவாக இருக்கும்? ஆ, அது என்ன பாதை? அந்த பாதை என்ன பாதை? அதுதான் இப்போ கேள்வி. இப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, ஆனால் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதில் நடக்க மாட்டாங்கிறாங்க. ஆஹா, அது
இல்லை.
அதான் நல்லது எதுன்னு சொல்லி நீங்களே பார்த்து கண்டுபிடிக்காங்கிறான். பூர்வ பாதை ஒரு பாதை இருக்குது, ஒரு நல்ல வழி இருக்குது.
அது
அதான் என்ன பிரமாணம்? பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து. பூர்வ பாதைகள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த பிரமாணங்கள், அதான் பூர்வ பாதை. முதல்ல ஆதாம் கொடுத்தாரு, ஆதாம் இழந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, மோசே கொடுத்தார், அதான் பூர்வ பாதை. அந்த பாதையில் தான் எல்லாரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த பாதை வந்து முதல்ல மனசாட்சி பிரமாணமாக இருந்துச்சு. அப்படி மனசாட்சியிலையும் இருந்து நடந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு இவர்கள்லாம் மனசாட்சியிலே தேவனுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு தேவ நீதியின் பிரமாணங்களை செய்து காலத்துக்கு முன்னாலே நீதிமான்களாக மாறியிருக்கிறார்கள். அப்படின்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற காரியங்களை அவர்கள் கண்டுபிடித்து அதை தேவனுக்கு நிறைவேற்றி அவர்கள் நீதிமான்களாக மாறியிருக்கிறார்கள். அப்படின்னா ஆபிரகாம் தசம்பாகம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் மோசேகிட்ட தான் எழுதி கொடுக்குறாரு, பத்தில் ஒன்று தசம்பாகம் கொடுக்கணுன்ட்டு. ஆனால் ஆபிரகாம் எப்படி அதை கண்டுபிடிச்சான்? அவனே தீர்மானம் பண்ணி இப்படி இருக்கும் ஆண்டவருடைய இருதயத்தில் அப்படின்னு சொல்லி அநேக நீதிமான்கள், பழைய ஏற்பாடு இருக்கிற அநேக நீதிமான்கள் பிரமாணம் எழுதி கொடுப்பதற்கு முன்பதாகவே இது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி தாங்களே தீர்மானித்து அந்த நன்மையான காரியங்களை செய்து அவர்கள் நீதிமான்களாக மாறியிருக்கிறார்கள். ஆனால் மோசேக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, அதை எழுதியே கொடுத்துட்டார். இதுதான் மனசாட்சியில் எல்லாத்துக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த மாதிரி பிரமாணத்தை நீங்கள் கை கொண்டீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இருக்கும். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மோசே எங்களுக்கு எழுதி கொடுத்தது வேண்டாம், நாங்கள் வேறு பிரமாணத்தை நாங்கள் கைப்பிடுவோம். அப்படின்னா எங்களுடைய மனசாட்சியின்படி நாங்கள் போவோம், நாங்கள் நினச்சது செய்வோம் அப்படின்னு ஜனங்கள் இன்றைக்கி வழி விலகி போயிட்டுருக்காங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 17வது வசனம் எரேமியா 6:17, அப்படின்னா நிறைய தீர்க்கதரிசிகளையும் நீதிமான்களையும் நிறைய தேவனுடைய தாசர்களையும் ராஜாக்களையும் வைத்து எக்கால சத்தம் அப்படின்னா என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எத்தனையோ வருஷம் வசனமெல்லாம் கேட்டாச்சு, எக்கால சத்தம்னா என்ன? ஆ, நியாய தீர்ப்பின் சத்தம், எச்சரிப்பின் சத்தம், அதுதான் எக்கால சத்தம். அப்போ எச்சரிப்புக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செய்ய முடியாது, நாங்கள் போட்ட வழியில் தான் நாங்கள் போவோம். பூர்வ பாதை அப்படின்னா மூலோபதேசங்கள், தேவன் கொடுத்த மூலோபதேசங்கள். அந்த மூலோபதேசங்கள் மோசேயுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்குது, அதை இயேசு கிறிஸ்துவும் நிறைவேற்றி அதை இயேசு கிறிஸ்துவும் மூலோபதேசங்களை கொடுத்துருக்கிறார். இப்படி அந்த உபதேசங்கள் வேண்டாம், நாங்கள் ஒரு உபதேசத்தை நாங்கள் உருவாக்குவோம், நாங்கள் அதில் தான் நடப்போம் அப்படின்னு சொல்லி என்ன தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் எவ்வளோ கேட்டாலும் கீழ்படியாமல் அவர்கள் யார் இன்றைக்கி கேட்டிங்கன்னா, அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு வழி விலகி போய் அன்றைக்கு அப்படியாக மாறினார்கள். அதே மாதிரி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சத்தத்தை விட்டு வழி விலகி போய் மனம் போன போக்கில் போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளையும் அவங்களுடைய பிரமாணங்களையும் ஜாதிகளுடைய ஆசரிப்புகளையும் கலந்து இன்றைக்கு தேவனை விட்டு விலகி எங்கேயோ போயிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து திரும்பவும் நீங்கள் மனம் திரும்புங்க, திரும்பவும் நீங்கள் ரட்சிக்கப்படுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆனால் இவங்களுக்கு பின்னால் வருது, ஆண்டவர் இவ்வளோ எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்துட்டே வர்றாரு, பின்னால் அவர் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டேன்னா, இது வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். ஆனால் அப்போவே ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறாரு. அன்னைக்கு இது இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னா, இன்றைக்கு இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு. அதனால் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, அது அன்னைக்கு எழுதுனது இயேசு கிறிஸ்து கிருபையாய் பாவத்தை மன்னித்து இரக்கத்தில் அன்பு கூர்ந்து நம்மளை மட்டும் ஆசீர்வச்சிருக்கிறார், நம்ம எப்பவும் மன்னிப்பார், நாம் இப்படியே எப்பவும் இருப்போம் சொல்லிட்டு எல்லாம் செய்யாதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னா, இன்றைக்கி ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய கிறிஸ்தவர்களுக்கு இந்த வசனம் நடைமுறைக்கு வருகிறது. 18 இங்கே பாருங்கள், ஜாதிகளே கேளுங்கள். அப்போ ஜாதிகள்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் யார் ஜாதிகளுடைய பிரமாணத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள கேளுங்க. சபையே, தேவனுடைய சபையில் யார் யார் இருக்கிறீங்களோ, சபைன்னு சொன்னால் இந்த மாதிரி மனம் போன போக்கில் போயிட்டு இப்படி இருக்கிறவங்க யார் யார், 5 பேர் 6 பேர் கூடியிருந்து எதையாவது செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதையே நீங்கள் கேளுங்க. அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். அப்படின்னா தேவனை விட்டு வழி விலகி போனவங்களுக்குள்ள நடக்கிறதை அறிந்து கொள். 19
பூமியே கேள், வார்த்தைகளை கேளாமல் இருந்து நியாயப்பிரமாணத்திற்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள், அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்படும்.
போதும், இப்போ அந்த பூர்வ பாதை என்னங்கிறது 19 வந்துருச்சு. பூர்வ பாதை என்னன்னு கேட்டீங்கன்னா, என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அப்போ பாருங்கள், 16 19 ஆமாம் லிக் இருக்குது, ஒரு முடிச்சு போட்டிருக்குது. அப்போ சிந்திச்சு பார்த்தா தான் இந்த முடிச்சு என்னங்கிறது தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய வார்த்தையை வாசித்து சிந்திச்சு பாருங்கள், தியானித்து பாருங்கள், அதில் அர்த்தம் இருக்குது, அது பொருள் இருக்குதுன்னு. அப்போ நேரடியாக பூர்வ பிரமாணமாகிய நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாமே பைபிளில் தெளிவாக இருக்குதே, நம்ம வாசிக்கணும் அவசியம் இல்லையே. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பைபிளுக்குள்ளே நிறைய காரியங்கள் ஆண்டவர் மறைச்சு வச்சுருக்கார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நேசித்து சிந்தித்து யார் யார் சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் அப்படி வச்சுருக்கார். ஆமாம் வச்சுருக்காரு. அதனால் இப்போ ஸ்கூலில் பாட புக்கு இருக்குது, 5வகுப்பு புத்தகம் இருக்குது, எல்லாத்து கையிலையும் புக் இருக்குது, அது பசங்களே படித்து தெரிஞ்சுக்கலாமே. ஏன் வாதியார் வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு 10 படித்தவனை பிடிச்சிட்டே அந்த பாடம் நடத்துகிறான் 5வகுப்பு பசங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவன் நடத்திடுவான். இப்போ எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்களுக்கு ஏபிசிடி தான் சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு ஒரு 3 பையனை வச்சுட்டு ஏபிசிடி சொல்லிக் கொடுறான் அப்படின்னா நல்லா சொல்லிக் கொடுப்பான் அப்படிம்பாவன், அவன் கரெக்டாக சொல்லிக் கொடுத்துருவான். அப்புறம் அந்த எல்கேஜி யூகேஜி நடத்துகிற வாத்தியாரையும் அவ்வளோ படிச்சிருக்கணும், அதில் அர்த்தம் இருக்குது, அதில் பொருள் இருக்குது, டிசிப்ளின் இருக்குது. அவன் எங்கே தப்பு பண்ணுறான், ஏன் அந்த எழுத்து வரமாட்டேங்குது, எழுத முடியல, அது எங்கே அவன் கவனக்குறைவாக இருக்கிறான், அவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அவனை எப்படி நல்லா வழியில் முன்னேற்றணும் அப்படிங்கிற பல காரியங்களை வந்து தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தில் அந்த படித்தவங்க இருக்காங்க. அதனால எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்களுக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்கு பார்த்திங்கன்னா எம்ஏ பிஏ அந்த மாதிரி இப்போ அதிகமான படிப்பில் இருக்கிறவங்கள தான் வைக்கிறாங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டாலும் அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களை புரிய வைக்கிறதுக்கு ஆண்டவர் அதுக்குன்னு சில ஆட்களை நியமிச்சிருக்கார். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு தான் அந்த காரியம் புரியும். அப்புறம் அவங்க வந்து மற்றவங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ பைபிளை பார்த்தீங்கன்னா 20 தடவை 30 தடவை 40 தடவை வாசித்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, வாசித்தா மட்டும் பத்தாது, அதுக்குள்ளே என்ன எழுதியிருக்குது. இயேசு கிறிஸ்து வரும்போது கேட்குறாரு, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது என்ன, நீ வாசித்திருக்கிறது என்ன. இப்போ எழுதியிருக்கிறது எல்லாரும் வாசிச்சிட்றாங்க, அட்டவணை போட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் பைபிள் எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லி அது கேலண்டரில் போட்டு இந்தந்த அதிகாரம் இந்தந்த அதிகாரம் வாசிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் பைபிளை கம்ப்ளீட்டாக வாசி முடிச்சிடலாங்கிறாங்க. என்ன தெரிஞ்சா, என்ன வாசித்த, நீ வாசித்தது என்ன அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஆமாம். அப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறது என்ன, அது வேறையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்துவது என்ன, அது வேறையாக இருக்கும். அப்படி அஞ்சு விரல் மாதிரி இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்குது வேதம். கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை அஞ்சு விரல் எப்படி இருக்குது அந்த மாதிரி. பைபிள் வாசனை ஒரு பக்கம் இருக்குது, அதை வாசிக்கிறது ஒரு மாதிரி வாசிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறது ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில் அந்த வசனத்தை பின்பற்றுறது ஒரு மாதிரி பின்பற்றுறாங்க. இப்படி இருக்கும்போது அஞ்சு விரலும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு வேலையை நல்லா செய்ய முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் எழுதியிருக்கிற மாதிரி நம்ம வாசிக்கணும், வாசிக்கிற மாதிரி நம்மளை பின்பற்றணும், பின்பற்ற மாதிரி மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நற்கிரியில் நல்ல எளிமையாக செய்ய முடியும். அஞ்சு விரல் அப்படி வச்சுக்கிட்டு ஒரு பொருளை எடுத்து இங்கிருந்து அங்கே வைக்கணும்னா முடியுமா? முடியாது. ஆமாம், அது இப்படி இப்படி தான் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆனால் அது எந்த பொருளும் நம்ம கையில் எடுக்க முடியாது. அப்படியாக தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை வெறுத்து விட்டார்கள். அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களின் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். எப்படி தீமை வரும்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகினா என்னென்ன நடக்குங்கிறது யார் யார் எப்படி எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு வரும். புதுசாக ஒன்று வரணும்னு அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினா எனக்கு இன்ன பிரச்சனை வரும்னு அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. அது என்னென்ன மாதிரி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியே ஆண்டவர் அவங்களுக்கு அந்த தீமையை கட்டளையிடுவார். அப்போ தான் சீக்கிரம் மறந்துருப்பாங்க. நினையாத தீமையை கட்டளையிட்டால் அது மறந்துருப்ப மாட்டாங்க. அதனால் அவங்க நினச்ச தீமையாக அவங்களுக்கு வந்துச்சுன்னா சீக்கிரம் மறந்து திரும்பிடுவாங்க. சோத்திரம். நிகேமியா 9:28-31 வரை. கொஞ்சம் பண வசதி அது இதெல்லாம் வந்துருச்சுன்னா சுத்தி போடுறது, அந்த ஜனங்க கூட கூடுறது, இந்த ஜனங்க கூட கூடுறது, புரஜாதி கூட போய் அங்கங்கே சுற்றுறது, அப்போ அவங்களுடைய வழியில் கற்றுக்கொள்வது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிற முதல் காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புரஜாதிகளை விட்டு வெளியில் வந்தியா, நீ முழுவதும் வந்துட்டேரு, திருப்பியும் அந்த புரஜாதியுடைய முறைமைகளை நீ பின்பற்றாத, அந்த ஜனங்க கூட உடன்படிக்கை பண்ணாத. அவன் அப்படி உடன்படிக்கை பண்ணினா அவன் உன்னைய அவன் கோயிலுக்கு கூப்பிடுவான், அங்கே போனீங்கன்னா நீ தேவையில்லாத காரியத்தை செய்ய வேண்டியது வரும், அப்போது இந்த மாதிரியெல்லாம் நீ ஆண்டவர்கிட்ட வழி விலகி போவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முதல்ல ஆண்டவர் அந்த காரியத்தை தான் கொடுக்குறார். அதனால் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு முதல்ல வந்து தேவனுடைய பிரமாணத்தில் நிலைச்சிருக்கணும். அப்படி நம்ம தேவனுடைய பிரமாணத்தை விட்டு வெளியே வந்தோம்னா நம்மளுக்கு என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சத்துருக்கள் நம்மளை ஆட்சி செய்வாங்க, நம்மளை எதிராளி நம்மளை ஆட்சி பண்ணுவான். நம்மளுக்கு துன்பம் கஷ்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய எதிராளி நான் சொன்னது கேட்காமல் போனதுனால தானே இப்படி வந்துச்சு, நான் சொல்கிறபடி கேளு, அப்போ உனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும். ஆனால் நாம் வந்து அவனை ஆட்சி பண்ணணும். ஆனால் தேவனை விட்டு வழி விலகி போகும்போது அவன் நம்மளை ஆட்சி பண்ணுறான். ஆண்டவருடைய வார்த்தையின் பின்பற்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, நீயும் அவர்களுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய். கடன் கொடுக்கறதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு கொடுக்கறது. அதான் நம்மக்கிட்ட தாராளமாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவங்கள வந்து வழி நல்வழி நடத்துறது. நாம் கடன் வாங்கிறதுனா, நம்ம தேவனுடைய வார்த்தை நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கும்போது நம்ம அவங்ககிட்டருந்து கடன் வாங்க வேண்டியது வரும். அவன் புத்தி சொல்லுவான் நம்மளுக்கு. எல்லோரும் இன்றைக்கி இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்கனால நம்ம வட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவங்க வட்டி கம்பெனியாக வச்சு நடத்துகிறாங்க. வட்டி கொடுக்கறதுக்கு வாங்கிறதுக்கு பைபிளில் இப்படி ஒரு வசனம் ஆதாரமாக போச்சு. ஆனால் எதை பற்றி சொல்லியிருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கூட இது நினைக்கல. அதனால் நாம் தேவனை விட்டு விலகும்போது நம்முடைய சத்துருக்கள் நம்ம மேலே ஆட்சி செய்வாங்க. அப்போ நம்ம அவங்கள விட்டு விலகி இருக்கணும்னா நாம் தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் நாம் அவங்கள கீழ்ப்படுத்த முடியும். ஆளும்படி அவர்கள் கையில் ஒப்புக்கு கொடுத்தீர், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் இஸ்ரேல் ஜனங்க மனம் திரும்பி தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவர் அவங்கள விடுதலை ஆக்கினார். இப்படி அநேக தரம் விடுதலை ஆக்கியிருக்கார், ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, அப்படி பல தடவை ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கார். அப்படி விடுதலை ஆக்கியிருந்தோம் இப்படி ஆண்டவர் வந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பல தடவை பிரச்சனை வந்தப்போ பல தடவை ஆண்டவர் வந்து விடுதலை ஆக்கியிருக்கார். ஆனால் அப்படி விடுதலை ஆக்கியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமாக மாறி இவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை அகங்காரம் கொள்கிறாங்க. அகங்காரம் அப்படின்னா என்னால் இதெல்லாம் செய்ய முடியும், அப்படி அகங்காரம், அகங்காரம்னா பெருமை வருது. பெருமை வந்து தேவனுடைய கற்பனையில் மீறி போய் அப்புறம் தங்கள் தோளை முரட்டுத்தனமாக விளக்கி, எதுலேருந்து விளக்குறாங்க, தேவனுடைய உடன்படிக்கையிலிருந்து. அப்படின்னா என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், மனத்தாழ்மையுமா இருக்கிற நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கிறாரு. அப்போ இவங்க தங்களுடைய தோளை முரட்டத்தனமாக விளக்கி, இப்போ புதிய ஏற்பாட்டில் வாசித்ததுக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த வசனத்துக்கும் ஒரு தொடர்பு வருது. பார் எங்கெங்கே எப்படி வசனம் முடிச்சு போட்டிருக்கார் பாருங்க, மத்தையில் இருக்கிற வார்த்தைக்கும் நெகேமியாவில் இருக்கிற வார்த்தைக்கும் ஒரு முடிச்சு போட்டிருக்காரு. இப்போ எங்கள் அந்த உடன்படிக்கையிலேருந்து விலகி போகிறான், முரட்டத்தனமாய் அந்த உடன்படிக்கையிலேருந்து விலகி போகிறான். கழுத்தை கடினப்படுத்தினார்கள், கழுத்தை கடினப்படுத்தினா நகம் வைக்க முடியாது. மாடு வந்து கழுத்தை இப்படி வச்சு கொடுத்தாதான் அந்த நகம் வந்து வைக்க முடியும். மாடு வந்து இப்படியே நின்றுச்சுன்னா அது வைக்க முடியாது, வேலைக்காக. அதனால் நகம் வைக்கணுன்னா மனுஷன் என்ன பண்ணுறான், இப்படியே குனியணும். குனிஞ்சு ஆண்டவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தினாதான் ஆண்டவர் ஏதாவது கிரியை செய்ய முடியும். இப்படி நல்லா பெருமையாக அகங்காரம் எப்படி நின்றுட்டு இருந்தால் நகம் வச்சா அது அப்படியே கீழே விழுந்துக்கிட்டே போகும், சறுக்கிட்டே போகும். உலகத்தில் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் இந்த மாதிரி ஒரு சில நாடுகளில் அங்கெல்லாம் வணக்கம் போடுறது பார்த்தீங்கன்னா வணக்கம்னு சொல்ல மாட்டாங்க, கையெடுத்து இப்படி சொல்ல மாட்டாங்க, தலை இப்படியும்பாங்க. ஜப்பான்காரனை கண்டுபிடிக்கணும்னா அவன் பத்து பேருக்குள்ளே நின்றுட்டு இருந்தானா ஒரு ஆளை பார்த்தானா அவன் தலையை இப்படி தாழ்த்துவான், அப்போ தெரிஞ்சுக்கலாம் அவன் ஜப்பான்காரன் சொல்லிட்டு. அப்படி வந்து ஒவ்வொரு நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. இந்தியாக்காரன் கையை தான் தூக்குவான், இல்லைன்னா வாயில் சொல்லுவான். ஆமாம், அந்த நாட்டில் பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அந்த பழக்கம் வணக்கம் சொல்கிறது. அப்போ வந்து காது கேட்காதவனுக்கு தெரியும், வாய் பேசாதவனுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் சப்போஸ் காது கேட்காதவன் இருப்பான், அப்போ அவங்களுக்கு தெரிகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி குனிஞ்சா ஓ வணக்கம் போடுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ வணக்கம் சொன்னால் காது கேட்குறவனுக்கு காது கேட்காமல் இருக்கவனுக்கு தெரியாது, இல்லைன்னா என்ன சொல்கிறேன்னு சொல்லி திருப்பி ரெண்டாவது கேட்க வேண்டியது வரும். ஆமாம், குருடனுக்கு என்ன சொன்னான்னு சொல்லி கேட்கும்போது அவன் வணக்கம் சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கலாம் காதில். அப்போ இங்கே வந்து தோளை முரட்டத்தனமாய் விளக்கி தேவனுடைய உடன்படிக்கையிலேருந்து விலகி போனாங்க. அதுக்கப்புறம் இப்படி பல வருஷம் ஆண்டவர் பல உதவிகளை செஞ்சிருக்கார். அது எந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நல்ல ஒரு வேலையை பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்காரு, அந்நிய ஜனங்கிட்ட ஒப்படைச்சிட்டார். அப்படின்னா புறஜாதியுடைய முறையும் தேவனுடைய வார்த்தையும் கலந்து இருக்கிறியா, நீ போய் புறஜாதி விடிய போய் ஒட்டிக்கோ போ. நிற்காத, எல்லையில் நிற்காத, வெளியில் வேணால் வெள்ளை வெள்ளையும் போட்டுக்கோ, இதுக்கு கூட்டம் நடத்திக்கோ, அதுக்கு கூட்டம் நடத்திக்கோ, அந்த சாஸ்திரம் பண்ணிக்கோ, இந்த சாஸ்திரம் பண்ணிக்கோ, செத்தாத 44 கூட்டம் நடத்து, அப்புறம் ராபோஜனம் எடுக்கணும் திடப்படுத்தல் நடத்து, அப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடத்து, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா ஜாதிகளை போல் இவங்களும் கலரை மாற்றி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாதியோட ஜாதியாக மாறியாச்சு. அது தெரியும், கிறிஸ்தவங்களுடைய நிலைமையை பல சபைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அப்போ கிறிஸ்தவங்க தேவனுடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருந்தால் புறஜாதி நம்மளை வந்து அதிகாரம் பண்ண மாட்டான், இல்லாட்டினா புறஜாதிகளுடைய அதிகாரத்தை வந்து நம்ம மேலே செலுத்துவான். அப்போ இப்படி குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருந்தால் கூட தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிறவங்களை ஆண்டவர் பிரித்து எடுப்பார். இப்படி புறஜாதியுடைய முறைமையில் கற்றுக்கொண்டு போகிறவங்கள ஆண்டவர் தனியாக பிரித்து எடுத்துருவார். அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணனும் தம்பியும் இருப்பாங்க, அக்காலும் தங்கச்சியும் இருப்பாங்க, ஆனால் இந்த காரியம் வரும்போது அவங்க எல்லாம் உறவு பிரித்து போயிடும். ஏன்னா இந்த வனாந்தரத்தில் வரும்போது கண்ணுக்குட்டி உண்டாக்கும்போது ஆண்டவர் சொன்னார் என்னன்னு, இல்லை மோசே சொல்கிறாரு, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யாருன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஜனங்க வந்தாங்க. அப்போ நீ சகோதரன்னு பார்க்காத, தாயின்னு பார்க்காத, யாரும் பார்க்காத, ஆமாம், யாரை விட்டுனா கண்ணுக்குட்டி செய்கிறதுக்கு யார் யார் ஒத்தாசை பண்ணானோ அவனை எல்லாத்தையும் வெட்டிருக்கு. அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் விக்கிரகங்களை உருவாக்குறதுக்கு, புதிய விதமான கொள்கைகளை உருவாக்குறதுக்கு, புதிய விதமான உபதேசங்களை உருவாக்குறதுக்கு யாரும் முயற்சி எடுக்கக்கூடாது. அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய வார்த்தைகளையும் புறஜாதிகளுடைய ஆசரி முறைகளையும் கலந்து ஒரு புதுவிதமான ஒரு நூதனமான உபதேசத்தை உருவாக்கி இன்றைக்கி தேவனை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. பார்த்தா தேவனுடைய வார்த்தை மாதிரி தெரியும், இந்த பக்கம் மறுபக்கம் பார்த்தோம்னா அது புறஜாதிகளுடைய ஆச்சாரங்கள் அதில் கலந்துருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு நேரம், உள்ளே ஒரு நேரம், இப்படி அதான் நீதிமொழியில் சொல்லியிருக்குது. அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவளை அறிய முடியாது. திடீர்னு பார்த்தா நல்லவன் மாதிரி இருப்பான், திடீர்னு பார்த்தா சாஸ்திரம் பார்ப்பான், திடீர்னு பார்த்தா இப்படி இருப்பான், திடீர்னு பார்த்தா ஒவ்வொரு சாயலையும் ஒவ்வொரு மாதிரி
இருப்பான்.
அப்படி பார்த்து அப்படி பார்க்கும்போது நீ ஜாதியோட ஜாதியாக போய் ஒட்டிக்கோ. அவங்க பார்த்தீங்கன்னா ஜாதிகளோட ஜாதியாக சேர்ந்து அவங்களுக்கு பிரச்சனை தீராது, கஷ்டம் தீராது, எல்லா பிரச்சனையும் தீராது. அப்படி கிறிஸ்தவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா உண்மையான கிறிஸ்தவனை கண்டுபிடிக்கிறான், வீட்டுக்கு போய் பார்த்தா போதும், வீடு குப்பைத்தொட்டி மாதிரி இருக்கும். இருதயம் சுத்தமாக இருந்தால் வீடு சுத்தமாக இருக்கும் இல்லையா? வீடு குப்பைத்தொட்டியே தான். ஒரு ஒழுங்கு இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி இருந்து மற்ற வர்றவங்களெல்லாம் ஒரு வெறுப்படைஞ்சு போவாங்க. ஆமாம், ஆமாம், வீட்டை பார்த்து தான் வசனம் சொல்லுது. வீடு வந்து வீட்டில் வந்து அப்படின்னு இருதய மாதிரி, நம்முடைய வீடுனா நம்முடைய இருதய மாதிரி, நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் தானே வீட்டில் அப்படி பல பிரதிபலிப்பாக இருக்குது. ஆனால் இப்போ 4 பேர் வர்றாங்கன்னா அந்த டைமுக்கு மட்டும் வீடை சுத்தம் பண்ணி வைக்கிறது வேறு, நம்ம திடீர்னு அந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா அவங்க வீட்டில் வீடு சுத்தமாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது முதல்ல கிச்சன், அதை பார்த்தா போதும்.
ஒரு நிமிஷம், 24:14.
சரி, அப்போ எல்லா இடத்துலையும் சுத்தமாக இருக்கணும். இப்போ சேத்துக்குள்ளே தான் தாமரம் வளருதுன்னா அது பைபிளில் வந்து இருக்கிற காரியம் இல்லை, அது உலகத்தில் இருக்கிற காரியம், நல்ல காரியம்தான். ஆனால் அந்த சேத்துக்குள்ளே எப்படி அந்த தாமரம் வளருது அதை கண்டுபிடிப்போம். எப்படி அந்த சேத்துக்குள்ளே அந்த தாமரம் வந்துச்சு? இப்போ இந்த கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயிலில் குளம் இருக்கும். அந்த குளத்தில் வந்து 10 வருஷம் 12 வருஷத்துக்கு ஆகும்போது ஒரு தடவை ஒரு சங்கு வந்து உருவாகும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சங்கு உருவாகும்ல அந்த கோயில் குளத்தில், எப்படி அந்த சங்கு உருவாகுது? பல கோயிலில் அந்த மாதிரி ஒரு சங்கு உருவாகும். அந்த சங்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அதை எடுத்து பத்திரமா கோயிலில் வைப்பாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சங்கு உருவாகும், ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை 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 இல்லை, ஒரே ஒரு சங்கு தான் உருவாகும். இல்லை 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 இல்லை, சேத்துக்குள்ள எப்படி தாமலை வளருது, அதே மாதிரி எப்படி அழுக்கான இடத்துல எப்படி ஒரு நல்ல பொருள் உருவாகுது அப்படின்னு சொன்னால், யோபு யோபு 14 14 நாலாம் வசனம், அசுத்தமான பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அசுத்தமான பொருளை ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்படியே அமைதியாக விட்டுட்டா போதும், அந்த அசுத்தமான பொருள் அதே தன்னுடைய எல்லா மறுசுழற்சி சுழற்சினா அதனுடைய மூலக்கூறுகள் ஒன்று ஒன்றா மாறி ஒன்று ஒன்றா மாறி இந்த வெயிலும் மழை மாற்றி மாற்றி அடித்து சூடு இதெல்லாம் வரும்போது அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 செயல்முறையில் மாற்றப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொருளாக மாறிடும். அப்படின்னா இப்போ சாணியெல்லாம் இருக்குதுன்னு வைங்களேன், மக்கி வைக்கிறோம், மக்கி வைக்கிறதுனா மண்ணெல்லாம் போட்டு மூடி காற்று போகாமல் கொஞ்ச நாளைக்கு வைக்கிறோம், ஆனால் அந்த சாணி வந்து வயலுக்கு எருவாக மாறிடும். அந்த எருவை கொண்டு போய் நம்ம அங்கே போடும்போது என்னாகும், அது பயிர் நல்லா வளர்ந்துருது. இப்படி ரெண்டு மூணு மாற்றம் நடக்கும்போது தான் அந்த பயிர் நல்லா வளருது. ஆனால் இங்கே தண்ணியில் அப்படி இல்லை, தண்ணியில் வந்து அந்த தண்ணியை அப்படியே அமைதியாக விட்டுட்டா போதும், அந்த தண்ணிக்குள்ளே இருந்து நல்ல ஒரு பொருள் உருமாற்றம் அடைஞ்சு தாமரையாக வரும், அது இந்த மாதிரி சங்காக வரும். மனுஷனுக்குள்ளே அந்த மாற்றம் நடக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தேவன் ஒரு அவனுக்குள்ளே ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவை சிந்தித்து தியானித்து பொறுமையாக இருந்து அவன் அந்த இதுலேயே தொடர்ந்து ஒரு தியானத்தில் இருந்தானா அந்த தீமையான எல்லா காரியமும் நன்மையான காரியமாக மாறிடும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற தீமை என்ன ஆகுது, அது செயலிழக்கப்பட்டுருது. அப்போ செயலிழக்கப்பட்டதுன்னா அது என்னவாக இருக்குன்னு அது அப்படியே தூக்கி வெளியில் போட்டுற முடியுமா, ஆனால் வெளியில் போடுறதில்ல ஆண்டவர். அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் போகும்போது அந்த உள்ளத்தில் இருக்கிற எல்லா தீமையும் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி எடுக்குது, மாற்றி எடுத்து மாற்றி எடுத்து மாற்றி எடுத்து அந்த தீமையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும்போது எல்லாமே நன்மையாக மாறிடுது. அப்போ அதுக்கு வந்து நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய என்னென்ன பாவம் நம்மளுக்குள்ளே இருக்குதோ அந்த பாவத்துக்குள்ளே தேவனுடைய நியாய தீர்ப்பை அனுப்பும்போது அந்த பாவம் எல்லாம் நன்மையான அறிவாக மாறிடும். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நன்மை செய்கிறது தீமை செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுக்குள்ளேயே இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஒருத்தன் வந்து நீதிமானாக இருக்கான்னு சொன்னால் அந்த நீதிமானாக இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிற பாவத்தை அவன் தேவனுடைய வார்த்தையினால் நன்மையாக மாற்றினதுனால அவனுக்குள்ளே அந்த நன்மை வந்திருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருடைய நீதிக்கிரியில் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்கவுங்களுடைய பாவத்தை தேவனுடைய வார்த்தையை வச்சு உருமாற்றம் பண்ணி எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தாச்சுன்னா அதுதான் அவங்களுடைய ஞானம். இப்போ தீமை செய்ய தெரியாதவனுக்கு நன்மை செய்ய தெரியுமா, தெரியாது. அப்போ அந்த ஒருத்த மனுஷன் தீமை செய்கிறவன் எப்படி நன்மையாக செய்கிறான், சரிங்க, அப்போ அந்த தீமை தான் நன்மையாக மாறுது இல்லைங்களா. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அசுத்தமாக இருந்த வாழ்க்கையில் அசுத்தத்தை நாம் வந்து உணர்ந்து அதை நாம் திருத்தி எடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சுத்தமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி அப்போ சுத்தமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சுத்தமாக துணி போடுவாங்க, சுத்தமான இடத்துல தான் இருப்பாங்க, நல்ல வார்த்தைகளை தான் பேசுவாங்க. அப்படியே பழக்கமாக இருக்கும்போது வீடு முழுவதும் சுத்தமாக இருக்கும், அவங்க பேசுகிறதும் சுத்தமாக இருக்கும், அவங்க வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கும். அப்படி சுத்தம் இல்லைங்கும்போது வெளிப்படையான சுத்தத்தை காட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக தான் சுத்தம் நல்லவங்க மாதிரி காட்டுவாங்க, ஆனால் அவங்க வீட்டுக்கு போகணும்னா அப்போ தெரியும் அங்கே நிறைய அசுத்தம் இருக்குது, அந்த அவங்களுக்குள்ள அந்த பசுத்தாவி இல்லாதனால அந்த அசுத்தாவியினுடைய காரியங்கள் வீட்டில் பல பக்கம் பல பொருள்களில் பல ஒழுங்கீனமான காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதனால் இப்போ பெரிய பெரிய பணக்காரங்களாம் வீடெல்லாம் சுத்தமாக இருக்குது, ஆனாலும் அவனுக்குள்ள அசுத்தம் இருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் வெளிச்சம் போட்டு காட்டுவான். அப்படியாக ஒரு மனுஷன் வந்து தீமையிலிருந்து நன்மைக்கு மாறும்போது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தான் அதை மாற முடியும். இப்போ நம்ம எந்த அதான் அவங்கள வந்து ஆண்டவர் புறஜாதிகளை விட்டுட்டாரு. புறஜாதிகளை விட்டா என்ன கேட்டீங்கன்னா, அந்த புறஜாதியுடைய எல்லா பழக்கத்தையும் கற்று இவங்க வீட்டில் அதையும் செய்யறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ புறஜாதி வீட்டுக்குள்ள வருவான் போவான், நீ என்ன இப்படி இருக்கிற, நீ இப்படி செய்ய அப்படி செய்யணும் ஆலோசனை சொல்லுவான். அப்போ அவனுக்கு சொன்ன பேச்செல்லாம் கேட்க வேண்டியது வரும். அப்போ அது தேவனுக்கு பிடிக்காத காரியமாக இருக்கும். அப்போ தேவனுடைய ஜனகம் வரும்போது என்ன இப்படி இருக்குது, என்ன இப்படி இருக்குது, அவன் வாஸ்து பார்த்து பண்ணியிருக்கான், அப்படி பண்ணியிருக்கான், இப்படி பார்த்தீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. எப்படி சொல்லி சொல்லி சமாளிக்க முடியாது. அதனால் தேவனை விட்டு விலகுனா ஒன்றா நீ என்ன பண்ணு, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ் படிச்சிரு, இல்லையா நீ வந்து புறஜாதியோட போய் சேர்த்துக்கோ, அதுலேயும் இல்லாமல் இதுலேயும் இல்லாமல் நீ நடுவழியில் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்களை புறஜாதிகளுக்குள்ளே கொண்டு போய் அடிமையாக விட்டுட்டார். ஆனால் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்ட்டு, ஏன்னா விக்கிரகத்துக்கு முன்னால் மட்டும் நிற்கலை, தேங்காய் பழம் வந்து உடைக்கலை அவ்வளோதான், மற்றபடி எல்லாம் செய்கிறாங்க. அப்படி வந்து இன்றைக்கு வந்து ஜாதிகளோட ஜாதிகளாக மாறி அந்தந்த ஜாதிக்கேற்றபடி சபைகளை பிரித்தெடுத்து சபைகளை பேர் வச்சிட்ருக்காங்க. உயர்ந்த ஜாதிக்காரனெல்லாம் ஒரு சபை, தாழ்ந்த ஜாதிக்காரனெல்லாம் ஒரு சபை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் பிரிக்கிறாங்க, ஊர் வாரியாகவும் பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பிரித்து இன்றைக்கி அவங்களுக்குள்ளே வந்து இந்த மாதிரி புறஜாதிகளுக்குள்ளே இருக்கிற ஜாதிய வேற்றுமை வந்து இன்றைக்கி சபைக்குள்ளே வெளிப்பட்டு அந்த சபையிலையும் பார்த்திங்கன்னா அந்தந்த ஒருத்தன் ஒரு ஊருக்கு குடிமாறி போனான்னா அவன் என்ன ஜாதின்னு பார்ப்பான், நம்ம ஜாதிக்காரங்கெல்லாம் எங்கே சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு கேட்பான். அப்போ அங்கே போகிறாங்கன்னு சொன்னால் டக்குன்னு அங்கே போயிடுவான். அப்போ கீழ் ஜாதிக்காரனை தெரியும், மேல் ஜாதிக்காரனை தெரியும். ஆனால் முழுவதும் ஆண்டவருக்குள்ளே மாறியாச்சுன்னா எந்த ஜாதின்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம கீழ் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளைய உயரமான இடத்துல வச்சுருவார். அப்போது கீழ் ஜாதிக்காரனாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை வந்து அவனை மேல் ஜாதிக்காரனாக மாற்றி எடுத்துரும். அப்படியாக இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால புறஜாதிகளுக்கு அடிமையாக இருக்கும்படி அவர்களே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். 31 அப்படின்னா இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லலாம், 31 இல்லை 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 அப்படி
இல்லை,
அதான் கரெக்ட், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படின்னா நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, நீ மனம் திருப்பியாவது ஆகணும், உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், உன்னை விடமாட்டேன் நான். ஏன்னா நீ ஒரு தடவை நீ உண்மையும் உத்தம ஆண்டவருடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்ட, நீ ஒரு தடவை என்னுடைய நுகத்தில் இணைக்கப்பட்டு நீ என்னுடைய உடன்படிக்கையில் நிலச்சிருந்த, இப்போ முரட்டுத்தனமாக நீ வேலைக்கு போயிருக்கிற, அதனால் ஆமாம். ஆனால் இந்த வசனத்தை எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க வீட்டுக்கு வாசப்படிக்கு முன்னால், உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு. அதனுடைய அர்த்தமே புரிய மாட்டேங்குது. அர்த்தம் தெரிஞ்சாங்கன்னு இந்த வசனத்தை போட மாட்டாங்க. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நியாய தீர்ப்பு உனக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஆ ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, கொடுத்தாங்கப்பா. ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ மனம் திரும்ப வரைக்கும் உன்னை விடுறதில்லை, உன்னை அழிக்க மாட்டேன், இப்படியே வச்சுருப்பேன், நீ எங்கே போ போ பார்ப்போம் ஓடு. அது ஒரு சிலவங்க மேலே தான் ஆண்டவர் இப்படி கிருபியாக இருப்பார், முக்காவாசி எல்லாம் துரத்தி அடித்து ஓடுன்னு சொல்லிடுவார். ஆமாம், அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய அன்பு என்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, அவன் மனம் திரும்புகிற வரைக்கும் தேவனுடைய நியாயத்திருப்பு அவர்களை தொடரும். எண்ணாகமம் 10:33.
அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்தில் கர்த்தருடன் உடன்படிக்கை பெட்டி அவளுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டுப்படிக்கு அவளுக்கு முன்
சென்றது. அப்படின்னா தேவனுடைய உடன்படிக்கையில் நிலைச்சிருந்தா, அந்த தேவனுடைய உடன்படிக்கை என்ன பண்ணுன்னா, நம்ம எங்கே இளைப்பாறலாம், எந்த காரியத்தை செஞ்சால் நாம் சமாதானமாக இருப்போம், நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் நடந்தால் போதுமாம்மா. 3 நாள் பிரயாண தூரம், அப்படி 3 நாள் நடந்து வந்தாச்சுன்னா, 3 நாள் பிரயாண தூரங்கிறது எவ்வளோ நாள் தூரம், 1 நாள் எவ்வளோ பிரயாணம் பண்ணலாம், ஓய்வு நாளில் எவ்வளோ பிரயாணம் பண்ணலாம், ஒரு ஓய்வு நாளில் ஓய்வு நாளில் 1 கிலோமீட்டர் போகலாம், 1 கிலோமீட்டர் திரும்பி வரலாம், அப்படின்னா 2 கிலோமீட்டர். இப்போ 3 நாளுங்கிறது 6 நாள், அதனால் 6 கிலோமீட்டர். அப்போது குறைஞ்ச அளவுக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையில் நிலச்சிருந்து காத்திருந்தோம்னா, நாம் தேவனுடைய இளைப்பார ஸ்தலத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், தேவனுடைய உடன்படிக்கையில் நாம் நிலைச்சிருந்தாதான் அந்த உடன்படிக்கை நாம் எந்த காரியத்தை செய்யலாம், எந்த காரியத்தை செய்யக்கூடாது, நம்முடைய ஆத்மா எங்கே சமாதானமாக இருக்கும், எங்கே இளைப்பாறுதலாக இருக்குங்கிறது நாம் தேவனுடன் செய்த உடன்படிக்கை நம்மளுக்கு வழிகாட்டுகிறது. யாத்திரை ஆமாம் 33:12 வரை. மோசே இத்தனை ஜனங்களை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட என்னென்னமோ கேட்குறாரு, என்னை யாராவது கூட அனுப்பும், இந்த ஜனங்களை அழைச்சி கொண்டு வர்றது எப்படி, அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவருடைய அறிவு எனக்கு தாரும், உங்களுடைய கண்களுக்கு கிருபை வேணும், உங்களுடைய ஜனம் என்று நினைத்து கொள்ளும் அப்படின்னு என்னென்னமோ விண்ணப்பம்
பண்ணுறான்.
ஆமாம், ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டார், உனக்கு முன்பாக செல்லும். எளிமையான வார்த்தை பாருங்கள். ஆமாம், அப்போ தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக சென்றாதான் நம்மளுக்கு இளைப்பாறுதல் உண்டு. அப்படின்னா தேவனுடைய சமூகம்னு என்ன, சமூகங்கிறது மலையாள வார்த்தை இல்லை, ஆலோசனை, அவருடைய ஆலோசனை சமூகம். இப்போல்லாம் வந்து ராஜா சமூகத்தில் கூடினாங்க அப்படின்னா ராஜாவுக்கும் முன்னால் வந்து நின்னாங்க. மாதிரி தேவனுடைய சமூகங்கிறது தேவனுடைய ஆலோசனைகள் அப்படின்னு தேவன் சொன்ன வார்த்தைகளில் நம்ம நடக்கும்போது அது தேவனுடைய சமூகம். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் நடக்கும்போது அது நம்மளை இளைப்பாறுகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அப்போது நம்மளுக்கு பூரணமான இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகுனா நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்போது நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அதனால் நம்ம இதே செய்யணும், அதே செய்யணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும், எனக்கு அறிவை தாரும், ஞானத்தை தாரும், இந்த ஜனங்களை எப்படி கொண்டு போகிறது, என் குடும்பத்தை எப்படி நடத்துறது, இதை எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி என்ன புலம்பினாலும் ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படின்னா தேவனுடைய ஆலோசனையை நீ காத்துட்டேன்னா உனக்கு நான் இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். எரேமியா 31:1-2.
காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் கர்த்தர் சொல்கிறார். பட்டை பிடித்தாப்பே நீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இறக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இழைப்பார்கள் இழைப்பார்களை கட்டளையிடப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இறக்கம் பெற்றது. அப்படின்னா ஆண்டவர் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவங்களை புறஜாதியிலிருந்து அழைச்சி கொண்டு வந்தார். இந்த அழைச்சி கொண்டு வந்ததுலேருந்து வனாந்தர பாதை அப்படின்னா உண்மையான ஆசீர்வாதத்துக்கு வர்ற வழியில் எத்தனையோ சோதனைகள் கஷ்டங்கள் இது இப்படியெல்லாம் இருக்கும்போது அநேகம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் வந்து தேவனை மறுதளிச்சதுனால ஆண்டவர் அவங்களை கொண்டு போட்டார். ஆனால் கொஞ்ச ஜனத்தை ஆண்டவர் மீதியாக வச்சிருக்கார். அந்த ஜனத்துக்கு அந்த பட்டயத்துக்கு தம்பி மீந்த ஜனம் அப்படின்னா தேவன் தப்பி தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பி இருக்கிற ஜனங்கள் அவர்களுக்கு ஆண்டவர் இழைப்பாறுதலை கட்டளையிட போகிறார். அப்படின்னா அந்த வனாந்தர பாதையில் வந்து நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நம்மளுக்கு வந்த சோதனைகளையும் கஷ்டங்கள்லையும் நாம் முறுமுறுக்காமல் நாம் இருந்திருந்தோம்னா நம்மளுக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார். அப்படி முறுமுறுத்து இருந்தோம்னா நம்மளுக்குள்ளே என்ன ஆயிருக்கும், தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து நம்மளை வந்து நிக்கிரகம் பண்ணியிருக்கோம். அப்படி அந்த மாதிரி நிக்கிரகம் பண்ணாமல் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி நாம் மீந்திருக்கிறதுனால நம்மளுக்குள்ள மனந்திரும்பும் பொழுது தேவன் இழைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். உபாகமம் 12:9-14 வரை.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இழைப்பார்களிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் சபை சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இழைப்பார பண்ணுகிறதுனால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் விசேஷித்து கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாய கர்த்தருடைய சன்னிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. கண்ட இடமெல்லாம் நீ உன் சிறப்பாக தகன பலிகளை விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் கோத்திரங்களில் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக.
போதும். ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு இழைப்பாறுதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் இருக்கிற இடத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடத்தை ஆண்டவர் காட்டுவார். அப்படி ஆண்டவர் காட்டியிருக்கிற அந்த இடத்துல மட்டும்தான் போய் அவன் காணிக்கையும் தசம்பாகத்தையும் மற்ற எல்லா காரியத்தையும் அங்கே தான் செலுத்தணும். அதை விட்டு போட்டு கண்டடமெல்லாம் அலைஞ்சு இந்த சபைக்கு போவான் அந்த சபைக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஊழியத்துக்கு உதவி செய்வேன் அந்த ஊழியத்துக்கு உதவி செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நீ அங்கே இங்கேயும் அலையாத, நான் உன்னை இழைப்பாறுதல் உனக்கு கட்டளையிட்டிருக்கும்போது அங்கே இருக்கிற தேவனுடைய இடத்துல தேவனை ஆராதித்து அங்கே மட்டும் தேவனுக்கு பலி செலுத்தி நீ தேவனை ஆராதிக்க வேண்டும். அதனால் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யணும் அந்த ஊழியத்துக்கு உதவி செய்யணும் அப்படி போகணும் ராபோஜனம் எடுக்கிறதுக்கு அந்த சர்ச்சுக்கு போகணும் அந்த சபையில் போனால் ராபோஜனம் தரமாட்டாங்க அதனால் மற்ற நாளெல்லாம் அந்த சபைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் ஒவ்வொரு சபைக்கு ஓடுற கிறிஸ்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஆண்டவர் எங்கே இழைப்பாறுதலை கட்டளையிடுறாரோ அந்த சபைக்கு தான் போகணும். அதை விட்டு போட்டு அலைஞ்சிட்டு இருந்தானா அவன் வாழ்க்கையே கடைசி வரைக்கும் அலையிறதா தான் இருக்கும். அவன் ஏன் அலைகிறானா இழைப்பாறுதல் இல்லாமல் தான் அடைகிறான். அவனுக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அவனுக்கு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு மனுஷன் இழைப்பாறுதல் அடையும் பொழுது அந்த பகுதியில் இருக்கிற சபைக்கு மட்டும் போய் அவன் தேவனுடைய காணிக்கைகளை செலுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தேவ ஜனங்கள் இழைப்பாறுதல் கிடச்சதுக்கப்புறம் எல்லா சபைக்கும் ஓடி இங்கே நல்லா இருக்குமா அங்கே நல்லா இருக்குமான்னு சொல்லி ஓடி ஓடி போனால் அவங்க வாழ்க்கையை அலையிறதா தான் இருக்கும். உபாகமம் 25:13-19
உன் பையில சிறிதும் பெரிதும் சிறிதுமான பலவீன நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவீன படிகளை வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்டில் நீடித்திருக்கும்படி குறையற்ற சமுத்திரையான நிறைகளும் குறையற்ற சமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவன். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவினரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்தது. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரத்தில் உள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் இலக்கி உன் இழைப்பார் உன்னை இழைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பெயரை வானத்திற்கு இல்லாதபடிக்கு அழியப்பட்ட கடவாய். இதை மறக்க வேண்டாம்.
போதும், இதை மறக்க வேண்டாம், இதை மறக்க வேண்டாம். இப்போ சொல்லப்பட்ட காரியத்தை மறக்கக்கூடாது. அப்படின்னா இழைப்பாளர்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு காரியத்தை மறக்கக்கூடாது. எப்படி நம்ம முதல்ல வாசிக்கும் போது இழைப்பாளர்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டனமெல்லாம் போய் பலி செலுத்தக்கூடாது, அதே மாதிரி இழைப்பாளர்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் ஜனங்க என்ன செய்யணும்னா பெரிதும் சிறிதுமான எடைக்கற்களை வச்சிருக்கக்கூடாது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாரபட்சம் பார்க்கக்கூடாது, பாரபட்சம் பார்க்கக்கூடாது. தப்புனா தப்புன்னு சொல்லணும், நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லணும். அதான் அது, பெரிதும் சிறிதுமான பலவிதமான நிறைக்கற்களை வைத்திருக்க வேண்டாம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின்படி தான் நீ வந்து நியாயம் தீர்க்கணும். அதை விட்டு போட்டு நல்லவனை கெட்டவனாகவும் கெட்டவனை நல்லவனாகவும் நாம் தீர்க்க போகக்கூடாது. அப்படி தீர்க்க போனால் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா நாம் இழைப்பாறை கொண்டு இருக்கிற சமயத்தில் என்ன நடக்கும், அமலேக்கை வந்து அவன் நம்மளை சிதறடிப்பான். அமலேக்கு என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்குது அமலேக்கருடைய கதை. நல்லா இழைப்பாறை தூங்கிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்கும்போது அவன் வந்து பாளையத்துக்குள்ளே போந்து எல்லாத்தையும் வெட்டிட்டான். அதனால் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தை கடந்து போனதுக்கப்புறம் முதல் ராஜாவாகிய சவுல் ராஜாவை ஏற்படுத்தினதுக்கப்புறம் முதல் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய சொல்கிறார். என்ன காரியம்னா இஸ்ரவேல் ஜனங்க விடாய்த்து இழைத்திருக்கிற சமயத்தில் அமலேக்கை வந்து வெட்டினான். அதனால் நீ போய் அமலேக்கரை போய் நிக்கிரகம் பண்ணிட்டு வான்னு சொல்லி முதல் யுத்தம் பண்ணுற யுத்தம் அந்த அமலேக்கர் யுத்தம் தான். சவுல் ராஜா ஆனதுக்கப்புறம் முதல் பண்ணுற யுத்தம். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்து வாக்குத்த தேசத்தை சுதந்திரத்துக்கப்புறம் முதல் பண்ணுற யுத்தம் அமலேக்கியருடைய யுத்தம். காரணம் இங்கே வந்து அமலேக்கி மறக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. மறக்க வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் ராஜா வாக்குனதுக்கப்புறம் முதல்ல போய் அமலேக்கின்னு அடிச்சுட்டு வாங்குறாரு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அமலேக்கியர்னு சொன்னால் எப்படி வந்து அந்த சவுல் வந்து அமலேக்கியரை முழுவதும் நிற்கிறாங்க பண்ணாமல் அந்த ராஜாவையும் கொஞ்சம் ஆடு மாடுகளையும் பிடிச்சிட்டு வந்ததுனால அந்த அமலேக்கருடைய சுபாவம் எப்படி இருந்ததோ அப்படி தான் வந்து அந்த சவுல் ராஜா செத்தான். அமலேக்கர் பார்த்திங்கன்னா பெரிதும் சிறிதுமான கல்லை வச்சிட்ருக்கிறவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறோம் நாம சுமுத்திரையான நிறை கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் முன்னிடத்தில் இருக்க வேண்டும். அப்படின்னா இதெல்லாம் நம்ம வாசி பார்க்கும்போது அதை ரொம்ப ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு காரியத்தை தீர்மானிக்கக்கூடாது. அப்படின்னா தேவனுக்கு உண்டானதை அதில் கள்ளத்தராசில் போட்டு இடப்படக்கூடாது, மனுஷனுக்கு உண்டானதை அது கள்ளத்தராசில் போட்டு இடப்படக்கூடாது. அப்போ தேவனுடைய இதை நம்ம எடை போடும்போது அது ஆண்டவர் பார்க்குறார். அப்போ தேவனுடைய எடையை கரெக்டாக நம்ம செலுத்தணும். அப்படி செலுத்தாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா அந்த தராசு தட்டு எப்படி ஆடுது, இப்போது கொஞ்சம் அளவில் இருக்கிற இடக்கல்ல வச்சிட்டோம், இடக்கலை இல்லை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிலோ இடக்கலை வச்சுட்டான், அரை கிலோ தானியம் போடுறான் இந்த பக்கம், ஆனால் ஒரு கிலோ மாதிரி காமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தராசு தட்டு வச்சுருக்கோன்னு தெரியும், அந்த முள்ளை கொஞ்சம் அமுத்தி பிடிப்பான், இப்படி வச்சுருக்கிறவன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த கையை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கையை இப்படி தராசு அந்த இது இறங்குற இடத்துல இப்படி பிடிப்பான். அது நல்லா இப்போ கவனித்தா தான் தெரியும். இந்த பெரிய தராசு இருந்துன்னு வைங்களேன், அந்த இடம் போடுற அந்த தட்டை வந்து இப்படி அமுத்துவான் இல்லை, அந்த கையில் ஒரு விரலை வச்சு. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன், ஏமாத்துறது எப்படின்னு. ஒரு கிலோ கல்லை போட்டுருவான், இங்கே தானியத்தை போடும்போது பார்த்தீங்கன்னா கையை வச்சு இப்படி அந்த தராசு அமுத்துவான். அப்படி தேவனுடைய காரியத்தை வந்து நம்ம இடம் போடும்போது அது கரெக்டாக இருக்கணும். அதில் ஏதாவது ஏமாத்த வேலை நாம் பண்ணிட்டோம்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, சவுல் ராஜா எப்படி செத்தார்னு பார்த்தீங்கன்னா, பட்டயத்தை நட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி சாஞ்சி சாஞ்சி தராசு தட்டு மாதிரி ஆடிட்டுருக்காரு. ஏன்னா அன்னைக்கு அந்த அமலேக்கினை கொல்லாமல் போனதுனால தான் இந்த மாதிரி நிலைமை இன்றைக்கி சவுலுக்கு வந்தது. இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, ஆனால் சாகவும் முடியல. கடைசியில் ஒரு அமலேக்கியன் தான் வந்து அவனை கொன்னான். அப்போது நம்ம இளைப்பாறுதல் அடைந்திருக்கிற சமயத்தில் கள்ளத்தராசு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படி கள்ளத்தராசு நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த அமலேக்கியனுடைய சுபாவம் அப்படின்னா, மோசை வந்து ரெண்டு கை நேராக இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்க ஜெயித்தாங்க, ஒரு கை கீழே போயிட்டு வரும்போது இஸ்ரேல் ஜனங்க தோற்று போனாங்க. தேவனுடைய பிரமாணத்தின்படி நம்ம வாழ்க்கை நேராக இருந்ததுன்னா நாம் வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம். கடைசியில் மோசே தான் அந்த அமலேக்கியரை முழுவதும் நிக்கிரகம் பண்ணி தோக்கடிச்சான். அப்போ தோக்கடிச்சுட்டு ஆண்டவர் வந்து அது அடையாளமாக இருக்கட்டுன்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு ஒரு நினைவு சின்னம் வச்சார். அப்போது இன்றைக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இளைப்பாறுதல் அடைந்திருக்கும்போது அமலேக்கியனை நம்ம விடக்கூடாது. அப்படின்னா கள்ளத்தராசுங்கிறத இருக்கக்கூடாது. மனிதனுக்குண்டானதை மனிதனுக்கும் தேவனுக்குண்டானதை தேவனுக்கும் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தாமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கை தராசை தட்டு மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கமும் ஆடிட்டு தான் இருக்கும். யாத்திரியாமம் 17:8-16 வரை.
மேற்கொண்டான் மோசையின் கைகள் அசந்து போயிடுச்சு. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இதுமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. யோசுவா அமலேக்கியும் அவன் ஜனங்களையும் பட்டை கறிக்கினாலே மொழியடித்தான். பின்பு கட்டர் மோசையை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கே வானத்தின் கீழே இங்கு இராதபடிக்கு நான் நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைவரை தலைவரை தோறும் அவருக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார்.
போதும், அமலேக்கு யாருக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, கள்ளத்தராசு யாருக்கு விரோதமாக எழும்புதுன்னு கேட்டிங்கன்னா, சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்புறது. அப்படின்னா ஒரு மனுஷனுடைய அதிகாரம் தலைமை பண்புகள், ஒரு மனுஷனுடைய அதிகாரத்துக்கு விரோதமாக எழும்புறது எதுன்னு கேட்டிங்கன்னா கள்ளத்தராசு. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன்னு வச்சுக்கலாமே, என்னுடைய அதிகாரத்துக்கு விரோதமாக எழும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து விசுவாசிகளை பாரபட்சமாக பார்த்து நடத்தினா அந்த ஜனங்க எனக்கு விரோதமாக எழும்புவாங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்படி செஞ்சீங்களே, ஏன் எனக்கு இப்படி செய்யலை, நீ ஏன் இப்படி பாரபட்சம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்னுடைய சிங்காசனத்தை நான் வந்து நிலையாக நிறுத்தியிருக்க முடியாது. அதனால் தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுதல் அடைந்திருக்கும் பொழுது கள்ளத்தராசுங்கிறத அவங்கள விட்டு எடுத்து போடணும். அப்படி எடுத்து போடாமல் இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய அதிகாரத்தை அந்த அமலேக்கியன் பறிச்சிருவான். கள்ளத்தராசுங்கிறது வந்து ஒரு மனுஷனுடைய அதிகாரத்தை அவனை விட்டு எடுத்து விடும். அதனால் நாம் தேவனுடைய இழைப்பாதலை பெற்றிருக்கும்போது தேவனுடைய கற்பனைகளை நிலைத்திருக்க வேண்டும். தேவனுக்குண்டானது தேவனுக்கும் மனுஷனுக்குண்டானதை மனுஷனுக்கு செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் உண்மையில் அவர்களாக இருப்போம். அப்படி இல்லாமல் போகும் பட்சத்தில் அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடி ஆண்டவர் நாசம் பண்ணுவார். அவன் தலைமுறை தலைமுறையோடும் அமலேக்கை விரோதமாக யுத்தம் நடக்கும். அப்படின்னா கள்ளத்தராசு வச்சிருக்கிறவங்கள அப்படின்னா தேவனுடைய ஜனங்கள் பாரபட்சமாக பார்த்து செய்யும்போது அவங்கள வந்து தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவர் அவங்களோடு யுத்தம் பண்ணுறாரு. அப்போ தேவனுடைய பிரமாணத்தை பெற்று நாம் இளைப்பாறி கொண்டு இருக்கிற சமயத்தில் நாம் இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்கக்கூடாது. தேவனுடைய பிரமாணத்தின்படி நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய பிரமாணத்தின்படி நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். அண்ணன் தம்பி சொந்தக்காரன் போனால் வந்தவனெல்லாம் பார்க்கக்கூடாது. இல்லை இவங்க காணிக்கை நிறையா கொடுக்குறாங்க, இவங்க கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்க்கக்கூடாது. உள்ளதே உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் சொல்லுங்கள். மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்படின்னா கள்ளத்தராசு ஊழியக்காரன் வச்சுருந்தானா தீமை வந்து அவனை தாக்கும். அதனால் வனாந்தரத்தில் வந்து அமலேக்கியர் வந்து இளைப்பாறி கொண்டு இருக்கிற சமயத்தில் தான் அவன் வந்து தாக்கினான். அது மாதிரி நல்லா இளைப்பாறுதல் ஆசீர்வாதத்தோடு பெற்றிருக்கிற சமயத்தில் நாம் செஞ்ச கள்ளத்தராசனுடைய வேலைகள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பி வரும். அந்த மாதிரி காரியம் நம்மளுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரமாணத்தின்படி நடந்து நாம் தேவனுடைய இழைப்பாதலை சுதந்திரிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.